நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம்.
இன்று தொடர்ந்து லூக்கா 10:23 முதல் 42 வரை உள்ள பகுதியை உற்று கவனிப்போம். பின்பு தமது சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி என்று லூக்கா 10:23 பார்க்கிறோம். அதாவது லூக்கா 10:19-20 உங்களுக்கு எல்லா அதிகாரங்களையும் நான் தருகிறேன், ஆனால் நீங்கள் உங்கள் நாமம் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சீஷரிடம் பேசின இயேசு 21 தன் பிதாவினிடத்தில் பேசுகிறார். தொடர்ந்து 22 அவரை சுற்றி கூடியிருந்த பரிசேயர், வேத பாரகர் மற்றும் பொதுமக்களை பார்த்து கூறுகிறார். மீண்டும் தன் சீஷரிடமாக திரும்பி, நீங்கள் என்னை உங்கள் இரட்சகராக கண்டுகொண்டீர்கள், ஆதலால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று 23 கூறுகிறார். சிமியோன் கீதத்தில், சிமியோன் புரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று கூறிய இரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவே. அவரை இரட்சகராக கண்டுகொண்ட கண்கள் பாக்கியம் உள்ளது என்று இயேசு கூறுகிறார். என்னை காண வாஞ்சித்த பலர் காணவில்லை என்று 24 கூறிய அவர், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு கழிகூர்ந்தான் என்று யோவான் 8:56 கூறுவதை காணலாம். அப்பொழுது அங்கிருந்த நியாய சாஸ்திரி ஒருவன் இயேசுவினிடத்தில் கேள்வி கேட்கும்படியாக எழுந்து நிற்கிறான். இந்த கேள்வி இயேசு தன்னுடைய ஊழியத்தை குறித்து கூற தூண்டுகிறது. லூக்கா 10:25 நியாயசாஸ்திரி உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்து அந்த கேள்வியை கேட்கிறான். அவன் இயேசுவினிடத்தில் போதகத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக அல்ல, அவரில் குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே அங்கு அமர்ந்திருக்கிறான் என்று அந்த வசனம் கூறுகிறது. இஸ்ரவேல் மக்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்திருந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று 1 Corinthians 10:7 கூறுகிறது. குற்றம் கண்டுபிடிக்க உட்கார்ந்து குற்றம் சாட்ட எழும்புகிறான். இவன் ஒரு நியாயசாஸ்திரி, ஒரு பரிசேயன். 1 Samuel இப்படிப்பட்டவர்களை பரியாசக்காரர் என்று கூறுகிறது. தனக்கு தானே நீதிமானாக இருந்து தேவ நீதியை அசட்டை பண்ணுகிறவர்கள் இவர்கள். ஆதலால் தான் லூக்கா இந்த அதிகாரத்தில் எதற்காக இயேசுவின் பாதத்தில் அமர வேண்டும் என்று மார்த்தாள் மரியாள் சம்பவத்தில் நமக்கு விளக்குகிறார். இந்த நியாயசாஸ்திரி கேட்கும் கேள்வி ஒரு நல்ல கேள்வியாக தோன்றுகிறது. போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த கேள்வி. கேள்வி கேட்டதன் நோக்கம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தினால் அல்ல, ஆனால் என்னுடைய பெயரும் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கும், ஏனெனில் நான் நியாயப்பிரமாணங்களை அறிந்திருக்கிறேன், அவற்றில் பாண்டித்யம் பெற்றிருக்கிறேன் என்று காட்ட விரும்பினதேயாகும். இந்த சம்பவம், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பணம் படைத்த பரிசேய வாலிபனை நமக்கு நினைப்பூட்டுகிறது. மத்தேயு 19:10 மார்க்கு 10:10 லூக்கா 18:10 இதை நாம் பார்க்கலாம். அந்த வாலிபன் உண்மையிலேயே நித்திய ஜீவனை அடைய ஆவல் உள்ளவனாக இருந்தான். இயேசு அவனை பார்த்து அவனில் அன்பு கூர்ந்து என்று மார்க்கு 10:21 நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் அவன் ஐஸ்வர்யத்தை வெறுக்க முடியவில்லை. இம்மையை வெறுக்க முடியாதவன் மறுமையை சுதந்திரித்துக் கொள்வது எப்படி? அழிவுள்ளதை விட்டுக் கொடுக்க மனதில்லாதவன் அழிவில்லாமையை பெற்றுக் கொள்வது எப்படி? இயேசு கேள்வி கேட்பவர்களுக்கு புதிய ஒரு பதிலை கொடுக்க விரும்புவதில்லை. கேள்விக்கு கேள்வியினாலேயே பதிலை கொடுப்பதை நாம் காண்கிறோம். இது ஒரு நல்ல முறையாகும். மனித சந்தேகங்களுக்கெல்லாம் பதிலை தேவன் வேத புத்தகத்திலே ஏற்கனவே எழுதி வைத்துள்ளார். அதை பார்த்து அதற்கு கீழ்ப்படிந்தால் போதும். அவனுக்கு புரியாத ஒன்றை இயேசு கேட்கவில்லை. நியாயசாஸ்திரியிடம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நியாயப்பிரமாணம் என்ன கூறுகிறது என்ற ஒரு எளிய கேள்வியை இயேசு கேட்பதை லூக்கா 10:26 பார்க்கிறோம். பதில் சொல்ல அவனும் தயங்கவில்லை. 10 கற்பனைகளையும் சுருக்கமாக தொகுத்து உபாகமம் 6:5 லேவியராகமம் 19:18 கூறியிருப்பதை தெளிவாக கூறுகிறான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் அவருடைய கற்பனைகளை கை கொள்வான். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும் என்று 1 Johannes 5:3 வாசிக்கிறோம். மேலும் அவரிடத்தில் வருகிறவன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவனாய் வர வேண்டும். அப்போதுதான் அவரை அறிந்து கொள்ள முடியும் என்பதை யோவான் 7:17 கூறுகிறது. மார்க்கு தன் சுவிசேஷத்தில் அற்புதங்களை அதிகமாக எடுத்து கூறுகிறார். வைத்தியனாகிய லூக்கா அதுபோல உவமைகளை அதிகமாக எடுத்து கூறுகிறார். நல்ல சமாரியன் உவமை வேதத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு உவமையாகும். இந்த உவமை நித்திய ஜீவனை குறித்த கேள்விக்கு பதிலாக வருவதை காண்கிறோம். நியாய சாஸ்திரியின் பதிலுக்கு இயேசு நிதானமாய் உத்தரவு சொன்னாய் என்று கூறுவதை லூக்கா 10:28 கூறுகிறது. அவனுடைய உத்தரவு சரி என்றால் நியாயப்பிரமாணத்தின் மூலம் ஒருவன் ரட்சிக்கப்பட முடியுமா என்ற கேள்வி எழும்பலாம். இயேசு சிலுவையில் சர்வலோகத்தின் பாவங்களுக்காக மரிப்பதற்கு முன்பாக சொல்லப்பட்ட பதில் அது. அது மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணத்தை கேட்பதினாலேயோ அறிந்திருப்பதினாலேயோ அல்ல, அதை கை கொள்வதனால்தான் ஒருவன் பிழைப்பான். என்னால் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியும் என்று ஒருவன் கூறினால் ஒரு முரண்பாடான வசனத்தை வேதம் கூறுகிறது. கலாத்தியர் 2:16 நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே என்று கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ரோமர் 8:3-4 மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார் என்று வாசிக்கிறோம். அந்த நியாயசாஸ்திரி உண்மை உள்ளவனாக இருந்திருந்தால், ஆண்டவரே, நான் தேவனிடத்தில் முழு இருதயத்துடனும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற எவ்வளவோ முயற்சி செய்து தோற்றுவிட்டேன், நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும். அவரில் குற்றம் கண்டுபிடிக்க எழுந்தவன் ஆனபடியால் தன்னை நீதிமானாக காண்பிக்க விரும்புகிறான். எனக்கு பிறன் யார் என்று ஒரு கேள்வியை கேட்கிறான். 29 அவன் கேட்ட கேள்வி, என்னிடத்தில் அன்பு கூறுவது போல நான் அன்பு கூற தகுதியுடையவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று கேட்பது போல உள்ளது. தன்னுடைய அந்தஸ்திற்கு ஏற்றாற்போல் விருந்துகள் வைத்தும் விருதுகள் வழங்கியும் நான் யாரை கனப்படுத்த முடியும் என்பதுதான் அவன் கேள்வி. அன்புக்கு அவன் வகுத்த தவறான இலக்கணம் இது. தேவையை அறியாதவன் தேவனை அறியாதவன், தேவை உள்ளவர்களை காணாதவன் தேவனையும் காணாதவன். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நான் பசியாயிருந்தேன், நான் தாகமாயிருந்தேன், நான் அந்நியனாயிருந்தேன், வியாதிப்பட்டிருந்தேன், வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தேன், காவலில் இருந்தேன் என்று இயேசு மத்தேயு 25:35-36 42:43 கூறுவதன் பொருள் எனக்கு பிறன் யார் என்ற கேள்விக்கு பதில் கொடுக்கிறது. அவனுடைய கேள்விக்கு பதிலை இயேசு நல்ல சமாரியன் உவமையின் மூலம் விளக்குகிறார். இந்த உவமை மிகவும் சாதாரண ஒன்றாக இருந்தாலும் இதன் பொருள் மிக மிக ஆழமானது. இதை லூக்கா 10:30-37 நாம் வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். தேவனுடைய நகரத்திலிருந்து உலகத்திற்கு செல்கிறான். எரிகோவின் பாபிலோனிய சால்வை, தங்கம், வெள்ளி இவை உலகப் பொருட்களை நினைப்பூட்டுகிறது. ஆன்மீக வாழ்க்கையிலிருந்து உலக இச்சைகளுக்கு உட்படுகிறான். வழியில் கள்ளர் கையில் அகப்படுகிறான். உலக இச்சைகளுக்கு நேராக செல்லுகிறவன் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரிகிற பிசாசின் பிடியில் சிக்குகிறான். மனித வாழ்க்கையை அழிப்பதே பிசாசின் நோக்கம். அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் என்று யாக்கோபு 14:15 கூறுகிறது. திருடர்கள் அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள் என்று லூக்கா 10:30 பார்க்கிறோம். பிசாசானவன் சோதித்து பாவத்துக்கு உட்படுத்துகிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் அவனை அற்ப நிமிட ஆசை காட்டி வேதனைக்குள்ளாக தள்ளிவிடும். குற்றுயிராக விடாத, காயப்படுத்தாத ஒரு பாவமும் இல்லை. கள்ளர் கையில் சிக்கிய மனிதன் பாவத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை சித்தரிக்கிறான். பாவத்தின் பரிகாரம் தேடிய சுய முயற்சிகள் எல்லாம் வீணாகுகின்றன. பாவத்தின் பிடியிலிருந்து யார் விடுவிக்க முடியும்? நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தின் இன்று யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று பவுலப்போஸ்தலன் ரோமர் 7:24 ஒரு பாவியின் நிலையை வர்ணிக்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று யோவான் 10:10 கூறுகிறது. பிசாசானவன் ஆதி முதல் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். இதை யோவான் 8:44 கூறுகிறது. அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், ஆனால் யார் காப்பாற்ற முன் வருவது? இன்று பாவத்தில் கிடக்கும் மனிதனை யார் விடுவிக்க முடியும்? அந்த வழியாய் தற்செயலாய் வந்த ஒரு ஆசாரியனையும் ஒரு லேவியனையும் அவர்கள் பக்கமாக விலகி போனவர்கள் என்று இயேசு கூறுகிறார். ஆனால் சமாரியன் வந்து அவனை காயங்கட்டி அவனை தன் கழுதையின் மேல் ஏற்றி சத்திரக்காரனிடத்தில் ஒப்புவித்தான் என்று கூறுகிறார். இங்கு 3 விதமான வாழ்க்கை தத்துவங்கள் உள்ளவர்களை நாம் காண முடியும் என்று ஒரு பக்தன் கூறுகிறார். முதலாவது திருடன். இவனுடைய வாழ்க்கை தத்துவம் உன்னுடையதெல்லாம் என்னுடையது என்பதாகும். இரண்டாவது லேவியனும் ஆசாரியனும். அவர்கள் கொண்டுள்ள வாழ்க்கை தத்துவம் என்னுடையது என்னிடத்தில் இருக்கட்டும், உன்னுடையதை நீ பார்த்துக்கொள் என்பதாகும். ஆனால் மூன்றாவது நல்ல சமாரியனின் வாழ்க்கை தத்துவம் கூறுவது என்ன? என்னிடத்தில் உள்ளது உனக்கு சொந்தம், நீ என்னை உனக்கு உதவ அனுமதித்தால் அது உனக்கு சொந்தம் என்பதாகும். அந்த மனிதன் குற்றுயிராய் கிடக்கும் போது பக்கமாய் கடந்து போன லேவியனும் ஆசாரியனும் பாவத்திலிருந்து மனிதனை விடுவிக்க உதவாத சடங்குகளையும் முறைமைகளையும் காட்டுகின்றார்கள். நீச்சல் தெரியாத ஒருவன் கிணற்றில் விழுந்துவிட்டால் அருகில் சென்று கிணற்றில் விழாமல் நடக்க வழிமுறைகளை கூறுவதனாலோ, நீச்சல் கற்றுக்கொள்வது எப்படி என்று போதிப்பதினாலோ அவனை காப்பாற்ற முடியாது. அவசர நிலைமையை உணர்ந்து நீச்சல் தெரிந்த ஒருவன் கிணற்றில் குதித்து அவனை இழுத்து கரை சேர்க்க வேண்டும். லேவியும் ஆசாரியனும் உன்னுடைய கஷ்டம் உன்னோடு, என்னை அசுத்தப்படுத்த நான் விரும்பவில்லை என்கிறார்கள். ஒருவேளை அவன் ஏற்கனவே முழுவதும் கொள்ளையிடப்பட்டு விட்டான் என்பதுதான் அவர்கள் பக்கமாய் விலகிப்போன காரணமோ என்னவோ. ஆனால் நல்ல சமாரியன் கிணற்றில் குதிக்கிறான், தன்னுடையவற்றை அவனுடையதாக்குகிறான், அவனுக்கு காயம் கட்டுகிறான், தன் கழுதையில் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு சேர்க்கிறான். பாவத்திலிருந்து மனுக்குலத்தை மீட்க மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் இந்த நல்ல சமாரியன் யார்? நொறுங்குண்டோரை குணமாக்கி சிறைப்பட்டோரை சிறை மீட்டவர் அவரே. இன்று எத்தனை பேர் நம்முன் தேவையோடு இருக்கிறார்கள்! சரீர தேவையோடு, ஆன்மீக தேவையோடு. பக்கமாய் விலகிச் செல்லாமல் அருகாமையில் சென்று நல்ல சமாரியனாக நாம் மாற வேண்டும். நல்ல சமாரியன் இயேசுவை எத்தனை பேருக்கு தேவை! ஆன்மீக தேவையோடு இருப்பவர்களை அவரிடம் அழைத்துச் சென்றால் போதும், அவர் பாவம் போக்கி காயம் கட்டி மந்தையில் சேர்த்துக் கொள்வாரே. அதற்கு என்னுடையதெல்லாம் உனக்கு சொந்தம் என்று கூறும் அர்ப்பணம் தேவை. ஒருவன் தன் நண்பனுக்கு, நண்பா, உனக்காக ஆழ கடலையும் தாண்டுவேன், உயர்ந்த மலையிலும் ஏறுவேன், தீயையும் கடப்பேன், உயிரையும் கொடுப்பேன் என்று எழுதினான். எழுதிவிட்டு பின் குறிப்பாக, நண்பா, வருகிற சனிக்கிழமை மழை பெய்யாவிட்டால் உன்னை வந்து காண்பேன் என்று எழுதினானாம். இந்த வாய்ப்பேச்சு அர்ப்பணம் தேவையில்லை. நல்ல சமாரியன் தனக்குள்ளதை உண்மையாகவே கொடுத்தான். இந்த ஓமையின் மூலம் இயேசு அந்த நியாயசாஸ்திரியிடம், நீயும் போய் அந்தப்படி செய் என்று சொன்னது அவனிடம் மாத்திரமல்ல, தன் சீஷர்களுடனும் கூறுவதாக உள்ளது. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இருங்கள் என்கிறார். கடைசியாக இயேசு மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வருவதை 10:38-42 பார்க்கிறோம். பின்பு அவர்கள் பிரயாணமாக போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார் என்று 10:38 கூறுகிறது. அந்த கிராமம் பெத்தானியா என்று யோவான் 11:1, யோவான் 12:1 தெளிவுபடுத்துகிறது. இந்த பெத்தானியா எருசலேமிலிருந்து 2 மைல் தொலைவில் உள்ளது என்று யோவான் 11:18 கூறுகிறது. இயேசு அந்த பெத்தானியா கிராமத்தில் பிரவேசித்த போது அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டது மார்த்தாள்தான் என்பதை 10:38 கூறுகிறது. என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்ற வசனத்தின்படி அவள் தேவனை ஏற்றுக்கொண்டவள். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தவள், ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதில் ஆர்வம் கொண்டவள். ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தாலும் அதன் பலனை இழந்து போவதில்லை. மரியாள் இயேசுவுக்கு செய்த சேவைக்கு பலன் நிச்சயமாக உண்டு. ஆனால் நல்ல பங்கு எது என்பதை தெரிவு செய்ய தெரியாதவளானாள். தாகத்துக்கு தா என்று சமாரியா ஸ்திரீயிடம் கேட்டவருக்கு தாகமும் உண்டு, பசியும் உண்டு. அவருக்கு போஜனம் ஆயத்தம் செய்வதில் தவறு இல்லை. ஆனால் நீ தேவனுடைய இவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயேயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று யோவான் 4:10 இயேசு சமாரிய பெண்ணிடம் கூறினார். அதையே மார்த்தாளிடமும் கூறுகிறார். நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றவர், ஜீவ அப்பம் நானே என்றவர், மார்த்தாளே ஆன்மீக போஜனமே நல்ல பங்கு, அதை நான் உனக்கு தர விரும்பினேன், நீயோ என் சரீர பசிக்கு முதலிடம் கொடுத்து விட்டாய். உனக்காக நான் கொண்டு வந்த நல்ல பங்கை நீ தெரிந்து கொள்ளவில்லை, ஆதலால் தான் உனக்கு பிரச்சனை. நீயே தெரிந்து கொண்ட பணி அதை தனியே செய்ய உன்னால் இயலும். ஆனால் உன் இருதயத்தில் எழும் பொறாமை எரிச்சல் யாருக்காக அந்த விருந்தை ஆயத்தப்படுத்துகிறாயோ அவர் மேலேயே ஆத்திரம் கொள்ள வைக்கிறது. ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று மார்த்தாள் கேட்டதை 40 பார்க்கிறோம். அவளுக்கு மரியாதை போல ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்க ஆசை. அவருக்காக பற்பல ருசியுள்ள பதார்த்தங்கள் செய்து தனது திறமையை காட்டவும் ஆசை. எது நல்ல பங்கு, எதை தெரிவு செய்து கொள்வது என்பதுதான் அவளுக்கு தெரியவில்லை. இயேசு விரும்புவதெல்லாம் நீ எனக்காக என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறாய் என்பதல்ல. நான் உன்னிடத்தில் எதை கேட்கிறேனோ அதை செய்ய விரும்புகிறாயா, அதை தெரிந்து கொள்ள முதலாவது என்னிடம் வருகிறாயா என்பதுதான். இயேசு மார்த்தாளுக்கு இதை கற்றுக் கொடுக்க விரும்பினார். மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று 39 கூறுகிறது. கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே என்று யோவான் 11:2 வாசிக்கிறோம். மனம் திரும்பியவர்கள் விரும்புவது இயேசுவின் பாதமே, மன்னிப்பை பெற்றவர்கள் விரும்புவது இயேசுவின் பாதமே, பிசாசு நீங்கி சுகமானவன் விரும்புவதும் இயேசுவின் பாதமே. நற்கிரியைகளை கொண்டு நாம் ரட்சிக்கப்படவில்லை, நற்கிரியைகளுக்கென்று நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நற்கிரியை அந்த நல்ல பங்கு முதலாவது இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதே. அவர் தெரிந்து கொண்டவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த நல்ல பங்கைத்தான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவர் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 19:17.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.